அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 20 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முதல் உத்தரவாக கூடுதலாக 500 மதுக்கடைகளை மூடுவதற்கு உத்தரவிட்டுள்ளது குறித்த செய்தி மற்றும் பேட்டி.
சசிகலா அவங்களோட பினாமியாச்சுதான். சசிகலா அவங்க தான் வந்து மெட்ராஸ் நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து டாஸ்மாக் மதுக்கடையில வந்து மூடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து சுத்தமா துடி கூட கிடையாது.
இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ராணுவத்தினால் விடுவிக்கப்பட்ட காணி ஒன்றில் மனித எச்சங்கள் கிடைத்துள்ளதாக எழுந்த சந்தேகத்தை அடுத்து இன்று அந்த இடத்தில் தொடங்கப்பட்ட அகழ்வு பணிகள் குறித்த செய்தி. உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மாலதி மற்றும் விஷ்ணுபிரியா.
ஐரோப்பிய ஒன்றியத்துடனான அமெரிக்காவின் கடப்பாடு உறுதியானது, நிலையானது என்று பிரசல்ஸில் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த கூட்டம் மிகவும் அவசியமானது என்று கூறியுள்ள ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் டொனால்ட் டஸ்க், ஐக்கிய ஐரோப்பா மற்றும் நேட்டோ கூட்டணிக்கு ஐயத்துக்கு இடமில்லாத வகையில் அமெரிக்கா ஆதரவை ஐரோப்பிய ஒன்றியம் நம்பியிருப்பதாக குறிப்பிட்டார். நேட்டோவின் மதிப்பு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர்காலத்தை சந்தேகத்திற்குள்ளாக்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து ஐரோப்பிய தலைவர்கள் கவலையடைந்துள்ளனர்.
தெற்கு சூடானில் சில பகுதிகளில் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் 6 பிறகு முதன்முறையாக பஞ்சம் அறிவிக்கப்பட்டுள்ள பகுதி தெற்கு சூடான்தான். தெற்கு சூடான் அரசும் ஐநா அமைப்பும் இணைந்து வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 100,000 அதிகமானவர்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் 10,000 பேர் பட்டினியின் விளிம்பில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு என்றும் உள்நாட்டு சண்டை மற்றும் பொருளாதார சீரழிவு தான் இதற்கு காரணம் என்று ஐநா கூறுகிறது. இது குறித்து எந்த நடவடிக்கையும் ஜூலை மாதத்திற்குள் எடுக்காவிட்டால் உணவு உதவி தேவைப்படுவர்களின் எண்ணிக்கை 55 லட்சமாக அதிகரித்துவிடும் என்று ஐநா எச்சரித்துள்ளது.
ஈராக்கில் ஐஎஸ் தீவிரவாதிகள் மொசூல் நகரில் இருந்து முற்றிலுமாக வெளியேற்றும் நடவடிக்கைகளின் 2வது நாளான இன்று அந்த நகரின் தெற்கு புறநகர் பகுதிகளை அரசு துருப்புக்கள் நெருங்கிவிட்டன. மேற்கு மொசூலை தென்பகுதியில் இருந்து அணுகும் பாதையில் இருக்கும் ஐஎஸ் அமைப்பின் முக்கிய கோட்டையாக கருதப்படும் அபு சைஃப் கிராமத்தில் ஹெலிகாப்டர் மற்றும் ராக்கெட் குண்டு தாக்குதல் நடத்தப்படுகிறது. விமான நிலையத்தை பார்க்கும் வகையில் மலை மீது அமர்ந்திருக்கும் இந்த நகரத்திற்குள் ஈராக்கி துருப்புகள் நுழைந்துவிட்டதாக அண்மை செய்திகள் தெரிவிக்கின்றன.
நைஜீரியாவின் செல்வாக்கு மிக்க முஸ்லிம் தலைவரான கனோவின் சிற்றரசர் பயங்கரவாதத்திற்கும் பலதார மனத்திற்கும் தொடர்பு உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஞாயிறன்று லமிடோ சனூசி ஆற்றிய உரையில் ஒரு பெண்ணை மனைவியாக வைத்து பராமரிக்க தெரியாத ஆண்கள் பல திருமணங்களை செய்து கொண்டு 20 பெற்றுக்கொள்கின்றனர் என தெரிவித்தார். அந்த குழந்தைகள் பெரும்பாலும் கல்வி கிடைக்காமல் தெருவில் விடப்படுகின்றனர். எனவே அவர்கள் ரவுடிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் வளருகின்றனர் எனவும் அவர் தெரிவித்தார்.
அக்டோபர் மாதம் தேர்தல்கள் நடைபெற்ற சமயத்தில் மோண்டினெக்ரோ பிரதமரை படுகொலை செய்ய மேற்கொள்ளப்பட்டு தோல்வியடைந்த திட்டம் ஒன்றில் ரஷ்யா சம்பந்தப்பட்டிருப்பதாக வெளியான செய்திகளை ரஷ்யா நிராகரித்தது. அபத்தமான குற்றச்சாட்டுகள் இவை என்று ரஷ்ய அதிபர் அலுவலக செய்தி தொடர்பாளர் கூறுகிறார். சதித்திட்டம் குறித்து விசாரணை மேற்கொண்டிருக்கும் மோண்டினெக்ரோ நாட்டின் அரசு வழக்கறிஞர் ரஷ்ய அரசமைப்பை சேர்ந்த சில சக்திகள் மீது முதன்முறையாக குற்றச்சாட்டு வைத்ததை அடுத்து ரஷ்யாவின் மறுப்பு வெளியாகியுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். கடந்த சனிக்கிழமை நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்ற தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தனது முதல் உத்தரவாக 5 முக்கிய ஆணைகளை பிறப்பித்தார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள எடப்பாடி பழனிசாமி கூடுதலாக 500 டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடுவதற்கான கோப்பில் கையெழுத்திட்டு முதல் உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் மகப்பேறு நிதியுதவியாக வழங்கப்படும் 12,000 ரூபாயை 18,000 உயர்த்தி வழங்க உத்தரவு, உழைக்கும் மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 20,000 ரூபாய் மானியம் வழங்க உத்தரவு, வேலையில்லா இளைஞர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை இருமடங்காக உயர்த்தி வழங்க உத்தரவு மற்றும் மீனவர்களுக்கு தனி வீட்டு வசதி திட்டத்தில் 5,000 வீடுகள் கட்ட உத்தரவு உத்தரவு போன்ற முக்கிய உத்தரவுகளை பிறப்பிக்கும் கோப்புகளிலும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமையன்று தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அதையடுத்து இன்று திங்கட்கிழமை மதியம் தலைமைச் செயலகம் வந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட பழனிசாமிக்கு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் பலர் நேரடியாக வாழ்த்து தெரிவித்தார்கள். அப்போது மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரையும் பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருக்கான இருக்கையில் அமர்ந்து பழனிசாமி முதலில் முக்கிய 5 கோப்புகளில் கையெழுத்திட்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அறையை அவருக்கு பின்னர் முதல்வராக பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்தவில்லை. ஆனால் தற்போதைய முதல்வர் பழனிசாமி ஜெயலலிதா முதல்வர் பொறுப்பு வகித்த போது பயன்படுத்திய அவரது அறையை பயன்படுத்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஜெயக்குமார், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூடுதலாக 500 டாஸ்மாக் மதுக்கடைகளை மூடுவதற்கான கோப்பில் கையெழுத்திட்டு முதல் உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவு குறித்து மதுவுக்கு எதிராக போராடும் மதுரை சட்டக்கல்லூரி மாணவி நந்தினியிடம் கேட்டேன்.
இது வந்து ஒரு கண் துடைப்பு நாடகம். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து டாஸ்மாக் மதுக்கடைகளை வந்து 500 கடைகளை வந்து மூடலா ஜெயலலிதா அறிவிச்சு, அது வந்து மூடவே இல்லை. சும்மா பேரளவுக்கு அங்கங்க வந்து வருமானம் கம்மியா இருக்கக்கூடிய கடைகளை மூடினாங்க, பெரும்பாலும் வந்து கடைகளை மூடவே இல்லை. இப்ப இவங்க வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறது அப்படிங்கறதும் வந்து சும்மா பேரளவுக்கான அறிவிப்பு தான். ஏன்னா மக்கள் மத்தியில வந்து இந்த ஆட்சி மேல வந்து கடுமையான அதிருப்தி இருக்கு. அதை வந்து சமாளிக்கணும், மக்கள்கிட்ட வந்து கோபத்தை வந்து நம்ம வந்து குறைக்கணும் அப்படிங்கறதா வந்து சும்மா பேரளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா இவங்க செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இது வந்து சசிகலா அவங்களோட பினாமி ஆட்சி தான். சசிகலா அவங்க தான் வந்து மிடாஸ் நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து டாஸ்மாக் மதுக்கடையில வந்து மூடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து சுத்தமா துளி கூட கிடையாது.
பெரிய அளவுல குற்றச்சாட்டுகள் இருந்தா கூட ஒரு முதல் கையெழுத்து அப்படின்னு குடுக்கறப்பயே ஒரு பிரிபரன்ஸ் இந்த விஷயத்துக்கு கொடுத்த மாதிரி தெரியலையா?
இல்ல, அப்படின்னா வந்து இப்ப தமிழ்நாட்டுல 6800 மதுக்கடைகள் வந்து இருக்கு. இன்னும் அதிகப்படுத்திட்டே போறாங்க. நிறைய கடைகள் வந்து திறந்துட்டேதான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து வெறும் 500 கடையில மூடுறது அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து சுத்தமா ஏத்துக்கவே மாட்டாங்க. மக்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமா எல்லா கடையிலையும் மூடணும் அப்படிங்கறதா வந்து அவங்களோட அவங்களோட கோரிக்கை. 500 கடையில மட்டும் மூடுறோம்னு சொல்றதே வந்து அது ஒரு ஏமாற்று வேலை தான்.
அப்ப இது வந்து உங்களை மாதிரியான ஆட்கள் உங்களுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றியா இதை நீங்க பாக்க மாட்டீங்களா?
இல்ல மேம், இது வந்து வெற்றியே கிடையாது. மக்கள் போராட்டங்களை வந்து தீவிரப்படுத்துவோம். ஒரு கடை கூட தமிழ்நாட்டுல இருக்க கூடாது அந்த நிலைமை கொண்டு வரும். கண்டிப்பா இவங்க மூட மாட்டாங்க. இவங்க வந்து பேரளவுக்கு சொல்லியிருக்காங்களே தவிர கண்டிப்பா மூட மாட்டாங்க.
அரசாங்கம் வந்து இப்படி ஒரு முயற்சியை வந்து தொடங்கி வச்சிருக்கு. ஆனா இதுக்கப்புறம் உங்களை மாதிரியான செயற்பாட்டாளர்கள் வந்து இதை வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம் இல்லையா? இதை திரும்பவும் அவங்கள்ட்ட வந்து இந்த வேலைகளை திரும்ப செய்யறதுக்கான நினைவூட்டல்கள் பண்ணலாம், திரும்பவும் இதை வந்து எடுத்துட்டு போக முடியாதுன்னு ஏன் நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஏன் நினைக்கிறீங்க?
இல்ல, இது வந்து கோபம் வந்து இவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறதுக்காக, அதனால மட்டுமே வந்து செயல்பாட்டாளர்கள் வந்து செயல்பட உதவும் அப்படிங்கிறது கிடையாது. ஏற்கனவே வந்து மக்கள் மத்தியில வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தா கூட தமிழ்நாட்டு மக்களோட முதன்மையான கோபம் வந்து டாஸ்மாக் நோக்கிதான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்படுறதுனால இவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறதுனாலதான் செயல்பாட்டாளர்கள் வந்து செயல்பட முடியும் அப்படிங்கலாம் கிடையாது. நிறைய போராட்டங்கள் நடக்கும். மக்கள் போராட்டங்கள் வந்து ரொம்ப தீவிரமாகும்.
மதுவுக்கு எதிராக போராடும் மதுரை சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி. சென்னை 800 சுனாமி குடியிருப்பு பகுதியில் நகைக்காக ஆசைப்பட்ட ஒரு பெண் ஒரு 3 குழந்தையை கொலை செய்துள்ளதாக அந்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தெரிகிறார் ஜெயக்குமார்.
சென்னை 800 சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சிறுமி ரித்திகா கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த ரேவதி என்ற ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தவிர 3 தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். சிறுமியின் நகைகளுக்கு ஆசைப்பட்டு அவற்றை திருடி அடகு வைத்திருந்ததாக ரேவதி என்பவர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அடகு கடையில் இருந்து அந்த நகைகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கு பதியப்பட்டு இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் BBCயிடம் பேசிய காவல்துறை அதிகாரி கூறினார். இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து இரங்கல் தெரிவித்துள்ள தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ரித்திகாவின் குடும்பத்திற்கு 3 ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளார். மேலும் இந்த கொலை வழக்கில் குற்றவாளிக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர அவர் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக ரித்திகாவின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரான MK ஸ்டாலின் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய MK ஸ்டாலின், அதிமுகவின் இந்த ஆட்சி நடைபெற்று வரும் காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டினார். அத்தோடு தமிழகத்தில் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறிய மு க ஸ்டாலின், சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு கிடக்கும் நிலை தொடர்வதாகவும் கூறினார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய தமிழக காவல்துறை, கூவத்தூர் தனியார் விடுதிக்கு காவல் நிற்க வேண்டிய அவலம் ஏற்பட்ட காரணத்தாலும் இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் நாட்டில் அதிகரித்து காணப்படுவதாக மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். இன்று காலை சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி எண்ணூர் சுனாமி குடியிருப்பு வாசிகள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். அப்போது காவல்துறைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பிய அவர்கள் மக்களின் பாதுகாப்புக்காக தங்கள் பகுதியில் கண்காணிப்பு காமிராக்கள் பொருத்த வேண்டும் என்றும் கோரினார்கள்.
ஜெயக்குமார் வழங்கிய தொகுப்பு அது. அடுத்து இலங்கை கண்ணோட்டம். கண்டியில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் ராகிங் செய்த குற்றத்திற்காக இரண்டாம் ஆண்டு பயிலும் 15 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
கண்டி பேராதனை பல்கலைக்கழகத்தில் இணைந்த புதிய மாணவர்கள் சிலரை நிர்வாணப்படுத்தி ராகிங் செய்ததாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டாம் வருடத்தில் பயிலும் மாணவர்கள் 15 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த மாணவர்கள் துன்புறுத்தப்படுவதாக பேராதனை காவல்துறையினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து கழுகமுவ என்னுமிடத்திலுள்ள வீடொன்றை நேற்றிரவு 12 மணியளவில் முற்றுகையிட்ட காவல்துறையினர் அங்கு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த 8 மாணவர்களை மீட்டதுடன் ஏனைய மாணவர்களை கைது செய்தனர். பேராதனை பல்கலைக்கழகத்தின் விவசாய படத்தின் இரண்டாம் வருடத்தில் பயிலும் மாணவர்கள் சிலர் புதிய மாணவர்களை ராகிங் செய்வதற்கு மாதம் 30,000 ரூபாய் செலவு செய்து 3 மாத காலத்திற்கு வாடகைக்கு இந்த வீட்டை எடுத்துள்ளனர் என்று காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பல்கலைக்கழகத்தில் புதிதாக சேர்ந்த மாணவர்கள் பலர் பல சந்தர்ப்பங்களில் இந்த வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டு துன்புறுத்தப்பட்டுள்ளனர் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக பிபிசி சிங்கள சேவையின் பிரதேச செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் கண்டி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை வரும் 2 தேதி வரை விளக்கமறியில் வைக்க நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோருக்கு காவல்துறையினர் தகவல் கொடுத்துள்ளனர். பேராதனை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
சார்ல்ஸ் பீட்டர். இலங்கையின் கிழக்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இராணுவத்தினால் விடுவிக்கப்பட்ட காணி ஒன்றில் மனித எச்சங்கள் என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் இன்று நீதிபதி முன்னிலையில் நடைபெற்ற அகழ்வு பணிகள் தொடர்பான செய்தியை தருகிறார் ஆர். உதயகுமார்.
மட்டக்களப்பு முரக்கட்டாஞ்சேனை இராணுவ முகாமுக்கு அருகாமையிலுள்ள தனியார் காணியில் மனித எச்சங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட இடத்தில் இன்று அகழ்வுப் பணிகள் ஆரம்பமாகின. மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக நீதிபதி எம்ஐஎம் ரிஸ்வி முன்னிலையில் நடைபெற்று வரும் அகழ்வுப் பணிகள் நாளையும் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியாருக்கு சொந்தமான இக்காணி 24 வருடங்களாக இராணுவ பாவனையில் இருந்து 2014 ஆண்டு ஜூலை மாதம் உரிமையாளரிடம் கையளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இன்றைய அகழ்வுப் பணியின் போது காணியின் உரிமையாளரான வானதி உதயகுமாரும் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார்.
2016 ஆண்டு புனர்வாழ்வு அமைச்சால ஒரு வீட்டு திட்டம் ஒன்று வந்தது. வீடு வந்து கூரமட்டத்துக்கு வந்த பிறகு மனசர கூட குழிவெட்டக்குள்ளதான் நாங்க அந்த எச்சங்களை கண்டு நான் 11 மாதம் 30 தேதிதான் நாங்க தகவல் கொடுத்து போலீஸ் வந்து எல்லாம் அதுக்கு அந்த சுத்தி அந்த மஞ்சள் இதெல்லாம் கட்டி போட்டு போனவங்க நேற்று போலீஸ் எங்களுக்கு ரவுட் போலீஸ் போன் பண்ணிச்சு அந்த எல்லாம் வீட்டுல அகழ்வு நடக்க போகுது கட்டாயம் ரவுட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். நாங்க இன்றைக்கு போனோம். நீதிபதி முன்னிலையில அகழ்வு வேலையை நடைபெற்றது. காலையில் 9 மணி தொடங்கினது. 4 மணி முடியக்குள்ள சில எலும்பு துண்டுகள் செண்டு மாலை வெள்ளி மாலை இந்த கழுத்துல போட்டிருந்த செயின் வெள்ளி செயின் தானது ரெண்டு எடுத்தவங்க இப்படியாக தடயங்கள் அங்கே இருந்து எடுத்து வெளியில எடுத்தது நாங்க கண்ட நாங்க நேரிலான்னு நாங்க பாக்குறாங்க. அவங்க எடுத்தப்போ நாங்க முன்னு எங்களை வச்சுதான் எடுத்தவங்க. நாளைக்கு தொடரமென்று சொல்லி இப்ப எங்கள்கிட்ட சொல்லி போட்டு போறேன் இதை சொல்லி போட்டு போறேன்
என்றார் காணி உரிமையாளரான வானதி உதயகுமார்.
ஆர். உதயகுமார் வழங்கிய தொகுப்பு அது. அடுத்து ஒரு இலங்கை குறிப்பு. இலங்கை வந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஜெய்சங்கரை சந்தித்து கலந்துரையாடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தமிழ் மக்களுடைய பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைத்ததுடன் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கும் நடவடிக்கைகள் தேக்க நிலையை அடைந்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமாகிய ரா சம்பந்தன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய மாவை சேனாதிராஜா, சுமந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் இந்த இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் உடனடி பிரச்சினைகளான வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் வசமுள்ள காணிகள் விடுப்பில் உள்ள மந்தநிலை, காணாமல் போனோர் மற்றும் அரசியல் கைதிகளின் விடுதலை போன்ற விஷயங்கள் தொடர்பில் வெளியுறவு செயலரை தெளிவுபடுத்திய கூட்டமைப்பினர் புதிய அரசியல் யாப்பு உருவாக்கமானது தற்போது ஸ்தம்பிதமடைந்துள்ளமை தொடர்பில் தமது கரிசனையும் எடுத்துரைத்தனர். இந்த விஷயங்கள் குறித்து இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமருடனான தனது சந்திப்பின் போது எடுத்துரைப்பதாக இந்திய வெளியுறவு செயலர் கூட்டமைப்பினருக்கு உறுதியளித்துள்ளதாக இந்த சந்திப்பு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலம் பிபிசி தமிழோசையுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் நேயர்கள் 0858888692 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே.